ஏற்கனவே இன்றைக்கு காலையில் நான் அறிவித்தபடி நான்காம் நபர் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூன்றாம் அதிகாரம். இந்த மூன்றாம் அதிகாரம் முழுவதும் ஒரே ஒரு சம்பவம் தான். இந்த மூன்றாம் அதிகாரம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற மூன்று பேரும் கர்த்தருக்காக காண்பித்த வைராக்கியத்தையும் அதனால் அவர்கள் பெற்ற ஜெயத்தையும் குறித்து இந்த மூன்றாம் அதிகாரம் பேசுகிறது. இப்பொழுதும் அதன் துவக்கத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும்
60 முழ உயரமும்
6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து
பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற
தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும்
அதிகாரிகளையும்
தலைவரையும்
நியாயாதிபதிகளையும்
பொக்கிஷக்காரர்களையும்
நீதி சாஸ்திரிகளையும்
விசாரிப்புக்காரர்களையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும்
தலைவரும்
நியாயாதிபதிகளும்
பொக்கிஷக்காரரும்
நீதி சாஸ்திரிகளும்
விசாரிப்புக்காரரும்
நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய்
சகல ஜனங்களும்
ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே
உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால்
எக்காலம்
நாகசுரம்
கிண்ணரம்
வீணை
சுரமண்டலம்
தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின்
சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது வேதத்தில் வருகிற ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம காவிக்குரிய பல ரகசியங்களை வெளிப்படுத்தும். பைபிள்ல பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாமே நம்ம தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் அல்லது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்க தெரிய வேண்டும். அதை அப்படியே ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நம்ம படிச்சோம்னா அது ஒரு ஹிஸ்டரி மாதிரி ஆயிடும். ஒரு சப்ஜெக்டா நினைச்சு படிச்சீங்கன்னா அது ஹிஸ்டரி தான். ஆனால் அதை சப்ஜெக்டா பார்க்காம அதை ஸ்பிரிச்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அதுல பல ரகசியங்களை நீங்கள் அறிய முடியும். இது ஹோல் பைபிள் அதனுடைய வியாக்கியானத்தின் ரகசியம். இது வேதத்தை வியாக்கியானப்படுத்துகிற ரகசியம் இதுதான். ஏன்னா பைபிள் இருக்கிற எந்த ஒரு சம்பவங்களும் நமக்கு ஏதோ அறிவை புகட்டுவதற்காகவோ வெறுமனே நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காகவோ அல்லது நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நமக்கு கொடுக்கப்படுவது இல்லை. வேதத்தை நீங்க எதற்காக வேதம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது இல்லையா. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3:16-18 பதினாறாம் வசனத்தில்
வேத வாக்கியங்கள் எல்லாம்,
வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன்,
இதுதான் இதுக்குதான் வேதத்துடைய நோக்கம். தேவனுடைய மனுஷன்
தேறினவனாகவும்,
தேறினவனாகவும்
எந்த நற்கிரியையும் செய்ய,
எந்த நற்கிரிகளையும் செய்ய
தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக,
தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக
அவைகள்,
அவைகள்
உபதேசத்துக்கும்,
உபதேசத்திற்கும் பிரதானமாக அவைகள் உபதேசிக்கப்படுகிறதற்கும்,
கடிந்து கொள்ளுதலுக்கும்,
கடிந்து கொள்ளுதலுக்கும்
சீர்திருத்தலுக்கும்,
சீர்திருத்தலுக்கும்
நீதியை படிப்பிக்குதலுக்கும்,
நீதியை படிப்பிக்குதலுக்கும்
பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது,
பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய நோக்கம் வேத புத்தகத்தை கொடுத்ததே நமக்கு உபதேசித்து, நம்மை கடிந்து கொண்டு, நமக்கு புத்தி சொல்லி, நம்மை சீர்படுத்தி, நம்மை தேறினவர்களாக மாற்ற வேண்டும். அதுக்குதான் பைபிள், பைபிளுடைய எய்ம், கர்த்தருடைய மோட்டிவ், பைபிள் நமக்கு கொடுத்த மோட்டிவ் அதுதான். இதில் நம்ம அறிவை வளர்த்துக் கொள்வதற்கல்ல, நம்முடைய ஆத்மாவிலே பலன் கொண்டு தேறினவர்களாய் மாறி பரலோக ராஜ்யத்தை நம்ம அடையணும். அப்போ இதுல என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, எந்த ஒரு போர்ஷன் நீங்க பைபிள் எடுத்து பார்த்தாலும் அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க தெரியணும். அதுல பார்க்கும்பொழுது நீங்க இந்த சப்ஜெக்ட் வரதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அவுட்லைன் சொல்றேன். இப்ப பழைய ஏற்பாட்டில் நீங்க எத்தனை சம்பவங்கள் எல்லாமே நமக்கு புதிய ஏற்பாட்டு காரியங்களுக்கு நிழலாட்டமானது. இப்ப எகிப்தில இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அந்த 400 வருஷத்தின் அடிமைத்தனத்திற்கு பின்பு கர்த்தர் அவர்களை விடுதலைக்குள் கொண்டு வந்தார். அதே போல பாத்தீங்கன்னா மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்திற்கு பிறகு 400 ஆண்டுகள் ஒரு இருண்ட காலம். அந்த காலத்திலே கர்த்தருடைய வார்த்தையே கிடையாது. 400 வருடத்திற்கு பிறகு எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அங்கு விடுதலை அடைந்தார்களோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம். அதே 400 இயர்ஸ் அப்படியே பேரலலா. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் வெளியே வந்தாங்க. அதுபோல இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிற வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. வெளியே வந்தவர்கள் செங்கடலை கடந்தார்கள். இது நாம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. செங்கடலை கடந்த பிறகு அவர்கள் மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் நடத்தப்பட்டார்கள். இது நமக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாம் நடத்தப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. அவர்கள் 40 வருஷம் அவர்கள் வனாந்திரத்திலே நடந்தார்கள். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த வனாந்திர பிரயாணத்தை குறிக்கிறது. அந்த 40 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் கானான் என்கிற கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்தரித்தார்கள். அதே போல நாமும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பரம தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். அந்த தேசத்தை சுதந்தரிக்கணும்னா அவர்கள் யுத்தம் பண்ணி சத்துருக்களை விரட்டி அடிச்சுதான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். அதே போல நீங்களும் நானும் இந்த நாட்களில் சத்துருவோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சுதான் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். சும்மா போய் அப்படி நேரம் போய் உட்கார்ந்த முடியாது. சத்துருவோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சுதான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். இப்படி பைபிள் இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நமக்கு பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் இதுல சில கேரக்டர்ஸ் எல்லாம் பைபிள்ல பாத்தீங்கன்னா அதை நம்ம நிழலாட்டமாய் பல விஷயங்களை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா பார்வோன், அவனுடைய கேரக்டர் நீங்க அப்படியே ஸ்டடி பண்ணி அவனுடைய லைஃப், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே பிசாசுக்கு அப்படியே பேரலா இருக்கும். பார்வோனுடைய கேரக்டர் அப்படியே படிச்சீங்கன்னா அவனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். அவனுடைய எய்ம் பாத்தீங்கன்னா பிசாசுடைய எய்ம் மாதிரியே இருக்கும். அவனுடைய வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா பிசாசுடைய வார்த்தைகளாகவே இருக்கும். எல்லா ஒவ்வொன்றும் அப்படியே பிசாசுக்கு ஒப்பனையாகவே இருக்கும். அதே போல இந்த நேபுகாத்நேச்சார் இவனுடைய நீங்க வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா கூட இவனுடைய காரியங்கள் இல்லாம பிசாசுக்கு ஒப்பனையானவன் இவன். இந்த நேபுகாத்நேச்சாரும் கூட பிசாசுக்கு ஒப்பனையான ஒரு கேரக்டர் இவன். இவனுடைய சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம். பாபிலோனிய சாம்ராஜ்யம் என்பது உலகத்திலேயே பாவங்களின் அருவறுப்புகளின் தாய் என்று வேதம் சொல்லுகிறது. சகல அருவறுப்புகளுக்கும் தாய் என்று பாபிலோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ பிசாஸ் தான் சகல அருவறுப்புகளின் தலைவன், பிசாசானவன். அப்போ அந்த சாம்ராஜ்யத்தை அரசாண்ட நேபுகாத்நேச்சார் பிசாசிற்கு அடையாளமாக அவன் குறிக்கப்பட்டவன். இப்படிப்பட்டவன் என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறான், அவனுடைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படி அவன் செயல்பட்டான் என்பதை பார்த்து நாமும் ஜாக்கிரதையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த நேபுகாத்நேச்சாருடைய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், இவன் பாவங்களின் நிறைவால் வந்த ஒரு சாம்ராஜ்யம் ஒரு பக்கத்தில். அடுத்த பக்கத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு. இவனுடைய ஐஸ்வர்யத்திற்கு கணக்கே சொல்ல முடியாது. இந்த பொற்சிலையை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கனாலே அவனுடைய ஐஸ்வர்யம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவன் சாம்ராஜ்யத்திலே இவன் யூதாவின் மேல் படையெடுத்து சிதேக்கிய ராஜாவின் காலத்திலே யூதாவை இவன் மேற்கொள்ளுகிறான். இதை கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறார். ஏன்னா யூதா ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டார்கள். சிதேக்கியா என்கிற ராஜா இவன் தான் கடைசி ராஜா. அந்த கடைசி ராஜா இவன் கர்த்தரை விட்டு மிகவும் தூரமாய் போயிருந்தான். அதுக்கு முன்னால் இந்த மனாசே அவனும் கொஞ்சம் ரொம்ப கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தான். ஆனால் கடைசி நேரத்தில் அவன் தன்னை ஒப்புக் கொடுத்ததுனால மனாசாவின் காலத்திலே கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் கையில் ஒப்புக் கொடுக்கல. அவன் கடைசி நேரத்தில் அழுது தன்னை ஒப்புக் கொடுத்துட்டான் மனாசே. அதற்கு பிறகு வந்த ராஜா தான் இந்த சிதேக்கியா. இந்த சிதேக்கியாவின் காலத்தில் கர்த்தர் யூதாவை இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவன் அங்கிருந்து நல்ல ஞானமுள்ள வாலிபர்கள், திறமைசாலிகள், அறிவாளிகள் போன்ற பலரை அவன் தெரிந்து கொண்டு தன்னுடைய சாம்ராஜ்யத்திலே அவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்காக அவர்களை எல்லாம் கொண்டு வருகிறான். அடிமையாக கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையிலே அவர்களை வைத்து பராமரிக்கிறான். அப்படி பராமரிக்கும் பொழுது அதில் இருந்தவர்கள் தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இன்னும் அதை போல ஏராளமானவர்கள். இவங்க நாலு பேருடைய பெயர் மட்டும் பைபிளில் நமக்கு ரொம்ப ப்ராமினென்டா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுபோல ஏராளமானவர்கள் இருந்தாங்க. சரி, இதெல்லாம் பேக்ரவுண்ட், இது சூழ்நிலைக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் இந்த நேபுகாத்நேச்சார் அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. தன்னுடைய சாம்ராஜ்யத்திலே அவன் எல்லாரையும் தன்னுடைய சர்வ அதிகாரத்திற்கு முன்பதாக அவன் கீழ்ப்படுத்தி இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுடைய சாம்ராஜ்யத்துக்கு எல்லாரையும் சர்வ அதிகாரம் படைத்தவன். தான் சொன்னால் சொன்னதுதான், தான் நினைச்சது நடக்கணும், தான் சொல்றத சகலமும் செய்ய வேண்டும் என்கிறதுல தீர்மானமா இருக்கிறவன் திடீரென்று ஒரு எண்ணம் வருகிறது. அதை அவன் செயல்படுத்துகிறான். பார்க்கிறோம், முதல் வசனத்திலே வாசிக்கலாம்.
ராஜாவாகிய
நேபுகாத்நேச்சார்
60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான
ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து
பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான்.
கொஞ்சம் இதை நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் எப்படி இருந்தது. 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான பொற்சிலை. 60 முழம்னா 90 அடி. நம்முடைய முழம் நமக்கு கணக்கு தெரியாது. ஃபீட்ல பாத்தீங்கன்னா 90 அடி. 90 அடினா எப்படி ஒரு 5 மாடி கட்டட சைஸ் ஆகுது இருக்கும். குறைஞ்சபட்சம் 5 மாடி கட்டடத்துக்கு மேல இருக்கும். 5 மாடி கட்டடத்தை விட நார்மல் சீலிங் வந்து 10 அடி, இன்னும் ஒரு 12 அடி அப்படின்னு வச்சா கூட 5 மாடி என்ன 7 மாடி கட்டட அளவுக்கு இருக்கும். 5 மாடி இல்ல, 7 மாடி கட்டட, குறைஞ்சபட்சம் 7 மாடி கட்டட சைஸ் இருக்கும். நம்ம புரியுறதுக்காக சொல்றேன். அவ்வளவு பிரம்மாண்டமான 7 மாடி கட்டட அளவுக்கு உயரம். 6 முழம் என்பது 9 அடி அகலம். அதுக்கே தகலத்தை கொண்டு வந்துட்டோம். 6 முழம் 9 அடி அகலமும் 90 அடி உயரமுமான பொற்சிலை. என்ன பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க. அது எத்தனை டன் இருக்கும், எத்தனை டன் இருக்கும்? 1 கிலோன்னு எடுத்துட்டாலே ஒரு இவ்வளவு பெரிய பீஸ், 1 கிலோ இருக்குமா கோல்டு? 1 கிலோ இவ்வளவு பெரிய பீஸ் இருக்குமா? 1 கிலோ இவ்வளவு பெரிய பீஸ், அவ்வளவு பெரிய பீஸ். 9 அடி 7 அடி உயரம், 7 மாடி கட்டட உயரம், 9 அடி அகலம், பியூர் கோல்டு. எத்தனை டன் இருக்கும்? 1000 டன் இருக்குமா பிரதர்? நம்மளு சொல்லுங்க கால்குலேஷன். 1000 டன் இருக்குமா? இரு பிரதர், 1000 டன் கூட இருக்கும். 1 டனுக்கு 1000 கிலோ, 1000 டன் கூட இருக்கும். ஈஸியா இருக்கும், ஈஸி 1000 டன் இருக்கும். அப்போ அவ்வளவு பிரம்மாண்டமானது. ஒரு 7 மாடி கட்டட சைஸ் உள்ள உயரம், 9 அடி அகலம் உள்ள பியூர் கோல்டில் செய்யப்பட்ட ஒரு சிலையை உருவாக்கி அதை ஒரு பெரிய சமவெளியில கொண்டு வந்து அதை அடிக்க வச்சுட்டான். அவ்வளவு பிரம்மாண்டம். அப்போ அதற்கு எவ்வளவு தங்கம், அதனுடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வச்சே சொல்லிடலாம் அவன் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்குரியவர் என்பதை சொல்லிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்குரியவன், இவனுடைய கால்குலேஷன் கொஞ்சம் கவனிக்கணும். 60 முழ உயரம், 6 முழ அகலம். 5 வசனத்தை வாசிக்கலாம்.
எக்காலம்,
கவனிங்க, எக்காலம் 1,
நாகசுரம்
2,
கிண்ணரம்
3,
வீணை
4,
சுரமண்டலம்
5,
தம்புரு முதலான
6. இந்த பொற்சிலை இந்த வனாந்தரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, சமவெளியிலே. அவன் தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்கள், முக்கியமான நபர்கள் எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறான். என்ன கட்டளை கொடுக்கிறான், யார் யார் வருகிறாள் என்றால், தேசத்திற்கு எல்லா விஐபிஸும் கூப்பிட்டாராம் பாருங்க. 2 வசனத்தில் தேசாதிபதிகளை கூப்பிட்டுருக்கிறான், ரூலர்ஸ், அதிகாரிகள், பெரிய ஆபீசர்ஸை கூப்பிட்டுருக்கான், தலைவர், எல்லா லீடர்ஸும் கூப்பிட்டுருக்கிறான், நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் கூப்பிட்டுருக்கிறான், பொக்கிஷக்காரர், ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டுருக்கிறான், நியாய சாஸ்திரிகள் ஜட்ஜ் பண்ற அவங்களை கூப்பிட்டுருக்கிறான், விசாரிப்புக்காரர்கள், நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், உத்தியோகஸ்தர்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டான். கூப்பிட்டுட்டு எல்லாரும் அந்த தூரா இந்த சமவெளியில வந்து நிக்கணும். அப்பொழுது இந்த 6 விதமான இசை கருவிகள் வாசிக்கப்படும். வாசிக்கும் பொழுது சகல ஜனங்களும் அந்த பொற்சிலைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவனுடைய கட்டளை. இதுல அவனுக்கு என்ன சந்தோஷம் தெரியல, இப்படி காரியம் செஞ்சான். 60, 6 அகலம், 6 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட், 606 6 6 6 3 6 3 6 வருது இல்ல, 60 மூலம், அது ஒரு 6, 6 மூலம் அகலம், இது ஒரு 6, 6 விதமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், 666 வருது இல்லையா. 3 6 இந்த கூட்டல 3 6 சொல்றேன், எல்லாம் 6 கால்குலேஷனை கொண்டு வரான் பாருங்க, 6 கால்குலேஷனை கொண்டு வரான். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுக்கு வருது பாருங்க. இதுதான் பிசாசினால் அவன் நடத்தப்பட்டதனுடைய தெளிவான அடையாளம், அவனுக்குள்ள எந்த அளவுக்கு அவனுடைய ரூலிங்ல பிசாசு இருந்தது என்பதற்கான ஒரு தெளிவான அடையாளம். இவன் இப்படிப்பட்ட ஒரு பொற்சிலையை செய்து அதை எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளை பிறப்பித்தான். தேசத்தில் இருக்கிற எல்லாரும் அதை பணிந்து கொள்ளணும். இதுல நீங்க பாத்தீங்களானால், இந்த யூத தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட யூத வாலிபர்களும் எல்லாருமே அதில் அடக்கம், இவங்களும் இதுல முக்கியமான ஆட்களாக தான் இருந்தாங்க. எல்லாரும் அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்பது ராஜ கட்டளையாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களும் கூட இந்த லிஸ்ட்ல வந்துடுறாங்க. தானியேல் எங்க போனா நீங்க கேட்கலாம். தானியேலுடைய நிலைமையை கர்த்தர் பல மடங்கு உயர்த்தி இருந்தார் பாருங்க. தானியேலுடைய காரியம் 6 அதிகாரத்துக்கு வருவோம், முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் தனக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான்.
127 தேசாதிபதிகள், அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகள், அந்த 3 பேர்ல ஒருவன் தானியேல். இப்போ இந்த 3 அதிகாரம் 2 வசனத்தை வாசி பாருங்க. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகள் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். தேசாதிபதிகள் இருந்து அவ்வளோ லெவல், அந்த 127 பேர்லிருந்து அது கீழே வருகிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்தான். ஆனால் தானியேல் இந்த 127 பேருக்கு மேலாக இருந்த 3 பிரதானிகளில் ஒருவனாக இருந்தான். அதனால இந்த லிஸ்ட்ல தானியேல் தப்பிச்சிட்டான். புரியுதுங்களா? இந்த 127 பேர் தேசாதிபதிகள் போட்டது 127 பேர். இந்த தேசாதிபதிகளுடைய அபிஷியல் அந்த லெவல்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கிறான். அதுக்கு மேல மூணு பேர் இருந்தாங்க பிரதானிகள், அதிலே தானியல் ஒருவனாக இருந்தான். இவன் ராஜாவோடு கூட அந்த மேடையில் இருக்கிறவனாக இருந்தான். ராஜா தன்னோடு கூட மூன்று பிரதானிகள் உட்கார வச்சிருந்தான், மற்றவங்க எல்லாரும் வந்து பணிந்து கொள்ளணும். ராஜாவோடு கூட நின்ற அந்த மூன்று பிரதானிகள் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு நெக்ஸ்ட் த்ரீ பொசிஷன்ஸ், இந்த மூணு பேரும் ராஜாவுக்கு அடுத்த மூன்று பேர், அவங்களும் ராஜாவோட மேடையில் இருக்கிறவங்க. அந்த லிஸ்ட்ல தானியல் இருந்துட்டான். ஆகையினாலே இது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறவர்கள் எல்லாரும் அதுல மாட்டிட்டாங்க. தானியல் ஏன் அந்த இடத்துல காணப்படலை, அவன் என்ன அவன் பணிந்துட்டானு யோசிக்க கூடாது. தானியல் அவன் ராஜாவோடு மேடையில் அமர்த்தப்பட்ட ஒருவரில் ஒருவனாயிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு விவிஐபி ஆயிட்டான் தானியல். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் அதை சொல்லும் பொழுது எல்லாரும் பணிந்து கொள்ளுகிறார்கள். ராஜாவுடைய கட்டளை எல்லாரும் பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இதில் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற மூன்று பேர் மாத்திரம் அதை பணிந்து கொள்ளவில்லை. இந்த செய்தி அங்க இருக்கிறதான நபர்களுக்கு தெரிகிறது. எல்லாரும் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து பணியும் பொழுது மூணு பேர் மட்டும் அப்படி நிக்கிறாங்க ஸ்ட்ரைட்டா. அது படிச்சுன்னு தெரியுது, மூணு பேர் மட்டும் வணங்கலன்னு. உடனே அதை போய் ராஜாவுக்கு அறிவிக்கிறாங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் ஏன் இவங்கள் இதை பணிந்து கொள்ளவில்லை, இது நமக்கு தெரியும். இவர்கள் யூதர்கள், இவர்கள் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை அறிந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் பத்து கட்டளைகளை பிரதானமாய் கடைபிடித்து வாழ்ந்தவர்கள். வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய முதல் கட்டளை என்னன்னு பாருங்க. பத்து கட்டளைகளில் முதல் கட்டளை வாசிப்போம். 20 அதிகாரத்தில் முதல்ல இருந்து வாசிப்போம்.
தேவன் பேசி சொல்லிய சகலவித வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்.
என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்.
மேலே வானத்திலும்,
மேலே வானத்திலும்,
கீழே பூமியிலும்,
கீழே பூமியிலும்,
பூமியின் கீழ் தண்ணீரிலும்,
பூமியின் கீழ் தண்ணீரிலும்
உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான,
உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான
ஒரு சொரூபத்தையாகிலும்,
ஒரு சொரூபத்தையாகிலும்,
யாதொரு விக்கிரகத்தையாகிலும்,
யாதொரு விக்கிரக ஆகிலும்
நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும்,
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும்,
சேவிக்கவும் வேண்டாம்,
சேவிக்கவும் வேண்டாம்.
உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து,
எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து
என்னை பகைக்கிறவர்களை குறித்து,
என்னை பகைக்கிறவர்களை குறித்து
பிதாக்களுடைய அக்கிரமத்தை,
பிதாக்களுடைய அக்கிரமத்தை
பிள்ளைகளிடத்தில்,
பிள்ளைகளிடத்தில்
மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும்,
மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும்
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்,
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்.
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து,
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து
என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ,
என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ
ஆயிரம் தலைமுறை மட்டும்,
ஆயிரம் தலைமுறை மட்டும்
இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன்,
இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கற்பனை. கர்த்தருடைய பத்து கட்டளைகளில் முதல் கட்டளையே இதுதான், என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேல வானத்திலேயாகிலும், பூமியிலேயாகிலும், சமுத்திரத்திலேயாகிலும் காணப்படுகிற யாதொன்றை குறிப்போன்ற ஒரு விக்கிரகத்தை நீ நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாது, அதை நீ பணிந்து கொள்ளக்கூடாது. அதை நீ செய்தால் உண்மையில் எனக்கு எரிச்சல் வருங்கிறார். நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து இப்படி விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை நான் விசாரிப்பேன். மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அப்படிப்பட்டவர்களை நான் விசாரிப்பேங்கிறார். ஆனால் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு, இப்படி எல்லாம் செய்யாமல் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து இவைகளை எல்லாம் விட்டு விலகுகிறவர்களுக்கு நான் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேங்கிறார். இருந்து என்ன தெரியுதுன்னா, விக்கிரக ஆராதனை கர்த்தர் அந்த அளவுக்கு அருவறுக்கிறார். விக்கிரக ஆராதனை என்பது அந்த அளவுக்கு கர்த்தருக்கு அருவறுப்பான ஒரு விஷயம். இப்படி சூழ்நிலையிலே ஒரு தேவ பிள்ளை விக்கிரக ஆராதனை என்பதற்கு நாம் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும். விக்கிரக ஆராதனை தான், லிட்ரல் விக்கிரக ஆராதனை என்பது ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி விக்கிரக ஆராதனை என்பது பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைங்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில், ஒரு சிலையைத்தான் நம்ம பணிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஒரு பொருளை நம்ம பணிந்து கொள்ளுகிறவர்களாயிருப்போமானால் அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளை பணிந்து கொள்ளுகிறோம்னா ஒரு பொருள் மேல நம்ம பொசசிவா இருக்கிறோம்னா அது ஒரு விக்கிரக ஆராதனை. புரியுதுல? நம்மகிட்ட ஒரு எத்தனையோ பொருள் இருக்கும், அந்த பொருள் மேல நம்ம பொசசிவா இருக்க கூடாது. ஒரு வாட்ச், நல்ல வாட்ச் வச்சிருக்கலாம், நல்ல ஒரு மொபைல் வச்சிருக்கலாம், நல்ல ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கலாம், நல்லது. ஆனால் அந்த பொருள் மேல நீங்க பொசசிவா இருப்பது ஒரு விக்கிரக ஆராதனை. புரியுது உங்களுக்கு? ஒரு பொருள் மேல பொசசிவா இருக்கிறது, அது லெனின் கிட்ட நல்லா தெரியும். ஒரு வாட்ச் நல்லா இருக்குன்னு சொன்னா டப்புன்னு உடஞ்சிடும், உடனே நேரம் கிரி எடுத்து கிரி கிட்ட தூக்கிட்டு போவார். மொபைல் நல்லா இருக்குன்னா உடஞ்சு போயிடும், உடனே கிரி கடைக்கு தூக்கிட்டு போவார். அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும், நல்லா இருக்குன்னு நினைச்சா உடனே உடஞ்சிடும். நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல பொசசிவ் ஆயிடக்கூடாது. ஒரு மனுஷன் நமக்கு விக்கிரகமாயிடக்கூடாது, ஒரு பொருள் நமக்கு விக்கிரகமாயிடக்கூடாது, பணம் நமக்கு விக்கிரகமாயிடக்கூடாது. புரியுதா? அதையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிறது, அதையே திருப்பி திருப்பி பார்த்து அதையே நோண்டிட்டு இருக்கிறது. புரியுதா? நல்ல பொருள் வைத்துக் கொள்றதுல தப்பில்லை, ஆனால் நம்முடைய மைண்ட் ஃபுல்லா அதையே சுத்தி 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 வந்துட்டு இருக்க கூடாது. அந்த பொசசிவ்னஸ் வரக்கூடாது. கர்த்தர் மேல மட்டும்தான் நம்ம பொசசிவா இருக்கணுமே தவிர, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் மேலையோ, எந்த ஒரு பொருள் மேலையோ, எந்த ஒரு காரியத்தின் மேலையும் நம்ம பொசசிவாக இருக்கவே கூடாது. பொசசிவா இருக்கவே கூடாது, அது ரொம்ப உண்மை. நான் அவர் மட்டும் சொல்ல, என் வாழ்க்கை நான் பார்த்திருக்கேன். அது மாதிரி ஒரு நாள் நான் திருச்சிக்கு போயிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னால. அப்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு பாஸ்டருக்கு ஒரு வாட்ச் என்று பிரசன்ட் பண்ணார். அந்த வாட்ச் எனக்கு அந்த டயல் நல்லா இருந்துச்சு, அது ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச். அப்ப அதுல இந்த நீடில், ரேடியம் நீடிலா இருந்துச்சு. அதை வந்து ஆனா ரொம்ப திக்கா இருந்துச்சு அந்த வாட்ச். அதை கொண்டு வந்து அந்த இதே அந்த கேஸை மாத்திட்டேன், கேஸை மாத்தி பிளாஸ்டிக் கேஸ் போட்டேன். எனக்கு அந்த பிளாஸ்டிக் கேஸ் ரொம்ப பிடிக்கும், லைட் வெயிட்டா இருந்து, அதனால ஒரு பிளாஸ்டிக் கேஸை போட்டேன். போட்ட உடனே ரொம்ப அழகா இருந்துச்சு. நைட்ல பார்த்தாலும் அழகா அந்த நீடில் ஓடுறது எப்படி தெரியும், ரேடியம் நீடில் ரொம்ப அழகா இருக்கும், லைட் வெயிட்டா இருந்துச்சு, ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு மனசுல கையில் எடுத்துட்டு எப்படின்னு டப்புன்னு கீழே விழுந்துருச்சு, கையில இருந்து விழுதோன்னு நின்று போச்சு. எடுத்துட்டு எத்தனை கடைக்கு அலைஞ்சா தெரியுமா, அது எப்படியாவது சரிப்படுத்தணும்னு. ஒருத்தன் கூட சரி பண்ண முடியலன்ட்டான், கடைசி வரைக்கும் ஒருத்தருமே அதை சரி பண்ண முடியும். கடைசியில் அதை யூஸே பண்ண முடியாம போச்சு. நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம ரொம்ப பொசசிவ் ஆனு வச்சுங்களேன், ஒரு பொருள் உண்மையை சொல்ற, அது நமக்கு விக்கிரகமாயிடுது. அதை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆமென். புரியுதா? எது மேலே நம்ம பொசசிவ் ஆகக்கூடாது. நம்முடைய மைண்ட் என்னைக்குமே கர்த்தர் மேல மட்டும்தான் பொசசிவ் ஆகணும். நீங்க இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு மேல நீங்க பொசசிவ் ஆயிட்டீங்கன்னா உங்களால் கர்த்தருடைய சமூகத்திற்குள் உங்களால பிரவேசிக்க முடியாது. நீங்க அதனால நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க மைண்ட் ஏதாவது உள்ள பொசசிவ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அஃபெக்ட் ஆகிற இடம் எங்க தெரியுமா, உங்களுடைய பிரேயர் லைஃப் அஃபெக்ட் ஆயிடுவீங்க. ஜெப வாழ்க்கையில் தான் ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு வெளியில தெரியும். ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசனம் உங்களுக்கு தூரமாயிடும், தேவ சமூக வாழ்க்கையில வராது. ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஈஸியா அந்த ஜெப நேரம் இருக்காது, ஜப நேரத்தில் உங்களுக்கு ஒரு மந்த நிலைமை ஏற்படும், ஈஸியா உங்களால் ஜபிக்க முடியாது, கர்த்தருடைய குரலை உங்களால் கேட்க முடியாது, கர்த்தருடைய நடத்துதலை உங்களால் புரிய முடியாது, ஜபிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. ட்ரைனஸ் வந்துடும் லைஃப்ல, ஒரு ட்ரைனஸ் வந்துடும். இது வந்து உங்களுக்கு கண் கூட பார்க்க முடியும், ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இதை செய்யறதுனால கர்த்தர் நம்மை வெறுத்து விட்டான்னு அர்த்தம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம செய்யறதுனால இப்படி ஆயிட்டதுனால கர்த்தர் நம்மை வெறுத்து விட்டார் என்று அர்த்தம் கிடையாது. கர்த்தர் நமக்கு அதன் மூலமாய் உணர்த்துறாரு, உன்னுடைய மனது என்னை விட்டு வேறு ஒன்றை பற்றி கொண்டது. கர்த்தர் அதன் மூலமா காட்டுறார், உணர்த்துறார். அப்படி வரும்பொழுது டக்குன்னு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். ஓ, நம்ம வேற எங்கேயோ லாக் ஆயிட்டோம், எங்கேயோ போக வேண்டி நம்ம வேற எங்கேயோ லாக் ஆயிட்டோம், சரியான இடத்துல இருந்து தப்பான இடத்துல போய் நம்ம லாக் ஆயிட்டோம். உடனே அந்த இடத்துல நம்ம இருதயத்தை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. வெளியே கொண்டு வரணும். விக்கிரக ஆராதனை என்பதுதான் புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே கர்த்தரை தவிர வேறு எந்த இடத்துல உங்களுடைய மைண்ட் ப்ரொசஸ் ஆச்சுனாலும் அது விக்கிரக ஆராதனை. இந்த இடத்துல இவர்களுக்கு இவன் சொன்னதெல்லாம் பெரிய ஒரு கட்டளை கிடையாது. இந்த நேபுகாத் நேச்சார் சொன்னது பெரிய ஒரு கட்டளை கிடையாது. ஜஸ்ட் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாய் நான் சொன்னேன், பிசாசு நமக்கு சொல்கிற காரியங்கள் என்னைக்குமே கஷ்டமா இருக்காது. பிசாசு நமக்கு சொல்றதுக்கு கீழ்படிய சொல்ற விஷயம் என்னைக்குமே கஷ்டமாவே இருக்காது. இன்னும் சொல்ல போனா சிலது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட இருக்கும் அவன் சொல்றது செய்யறதுக்கு. ஆனால் அது பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சரி, அது ஈஸியான விஷயமா இருந்தாலும் சரி, அவன் சொல்வதை எதையுமே செய்யக்கூடாது என்கிறதுல மட்டும் நம்ம தீர்க்கமா இருக்கணும். சொல்றது என்னைக்குமே சொல்றேன். இந்த விஷயத்துல தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு நல்ல படிப்படையை கொடுக்குது. பாருங்க, முதல் அதிகாரத்துல இன்னொரு சப்ஜெக்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. முதல் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம், 8வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும்,
ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும்,
தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும்,
தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும்
தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து,
தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து
அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும்,
அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும்,
அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும்,
அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும்
கட்டளையிட்டான்.
8வது வாசிக்கலாம்.
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும்,
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும்,
அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும்,
அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும்
தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று
தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு
தன்னை தீட்டுப்படுத்தாதபடி
பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்க பாருங்க, எடுத்தோட நடக்கிற ஃபர்ஸ்ட் சம்பவம் இதுதான். இவர்களை பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்த உடனே ராஜா இவர்களுக்கு ராயல் ஃபுட் கொடுக்கிறான். புரியுதுங்களா? யூதாவிலிருந்து இவங்களை பாபிலோன் கொண்டு வந்தோட தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கெல்லாம் சாப்பாட்டு மெனு என்ன தெரியுமா? ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்தில் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்தான். The best food. பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே சிறந்த முதல் தரமான உணவு. அவனுடைய அவனுக்கு பிரிப்பேர் பண்ற ஃபுட்டை உங்களுக்கு கொடுக்க சொன்னான். பாத்தீங்களா, இது கிடைக்குமா? காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அவனுடைய மெனுவை வந்து ஷேர் பண்றான். தான் உண்ணும் உணவு போஜனம், தான் குடிக்கும் திராட்சை ரசம், நம்பர் 1 பிராண்ட். இத வந்து அவங்களுக்கு கொடுக்க சொன்னான். யாருக்கு? தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மற்றும் கூட இருந்த யூதர்களுக்கு. ஆனால் இந்த மெனுவை பார்க்கறான், படிச்சு பார்க்கறான். மட்டன், சிக்கன், ராபிட், போர்க் எல்லாம் வருது. மட்டன் ஓகே, சிக்கன் ஓகே, ராபிட் அவுட்டு, போர்க் அவுட்டு. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. மெனுவை பார்க்கிறான், சில மெனு எல்லாமே டேஸ்டியா செஞ்சிருக்குது. நம்பர் 1 செஃப் வைத்து செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த மெனுவில் பார்க்கும் பொழுது சிக்கன் ஓகே, மட்டன் ஓகே, ஆனால் ராபிட் வந்து கத்தரால் நிராகரிக்கப்பட்டதான ஒரு உணவு. போர்க், பன்றிக்கறி கத்தரால் நிராகரிக்கப்பட்ட உணவு. இதெல்லாம் வருது, போர்க் ஃப்ரை இதெல்லாம் வருது. பார்க்கறான் ராஜாவுடைய உணவு போஜனம், இதை சாப்பிட்டால் என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் தீட்டுப்படுத்தப்படுவேன். இது ரெண்டு விதத்தில் தீட்டுப்பட்டிருக்கும். ஒன்று, இது கர்த்தர் கொடுத்த மேலிலிருந்து வெளியில போயிருக்கும். எதை சாப்பிடலாம் சொன்னார், அது இருந்து வெளியில போயிருக்கும். இன்னொன்று, அது விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட போஜனமாகவும் இருக்க முடியும். இதை பார்க்கும் பொழுது இது எவ்வளவு சுவை உள்ளதாய் இருந்தாலும், எவ்வளவு நல்லதாய் முதல் தரமாய் இருந்தாலும், அவ்வளவு தூரம் என்ன சொல்றது, ஒரு ஹைஜீனிக்கா செஞ்சிருந்தா கூட, ராஜாக்கு அவ்வளவு கண்டிப்பா செஞ்சு ரொம்ப ஹைஜீனிக்கா பண்ணியிருப்பாங்க. அது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வெளியில வரும். அவ்வளவு தூரம் பெர்ஃபெக்டா இருந்தாலும், அது தேவனுக்கு முன்பதாக தன்னை தீட்டுப்படுத்தும் என்ற ஒரே காரணத்திற்காக அவ்வளவு நல்ல உணவையும் அவ்வளவு ருசி உள்ளவைகளையும் இவர்கள் புறக்கணித்தார்கள். பிசாசு கொடுக்கிறது என்னைக்குமே டேஸ்டா இருக்கும். ஆமென். பிசாசு நமக்கு சப்ளை பண்றதெல்லாம் எப்படி இருக்கும், டேஸ்டா இருக்கும். பிசாசு நமக்கு கொடுப்பது எல்லாம் நமக்கு பிரியமானதாக இருக்கும், டேஸ்டா இருக்கும், நல்லதா இருக்கும், முதல் தரமானதா கூட இருக்கும். ஆனால் என் ஆண்டவருக்கு முன்பாக என்னை தீட்டுப்படுத்தக்கூடிய எதையும் நான் தொடுவதில்லை, அவன் சொல்லுகிற எந்த வார்த்தைக்கும் நான் அடிபணிவதில்லை என்பதுதான் கர்த்தருக்குள் நம்முடைய தீர்மானம். அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவன் நல்லதை சொன்னாலும், நல்லதா காணப்பட்டாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு பிரியமானதை கொடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். அது எனக்கு நல்லதா காணப்பட்டாலும், எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் சரி, அவன் கொடுக்கிறத நான் வாங்க மாட்டேன், அவன் சொல்றத நான் செய்ய மாட்டேன். இதுதான் நமக்குள் இருக்க வேண்டிய தீர்மானம். அல்லேலூயா. பாருங்க காரியம், அப்ப நம்ம லைஃப்ல கவனிக்கிறோம், இந்த நேபுகாத்நேச்சார் செஞ்சது எல்லாமே சாட்டானிக் மூவ் தான். அவனுடைய ஒவ்வொரு மூவும் பாத்தீங்கன்னா சாட்டானிக் மூவ் தான். பிசாசுடைய செயல்பாடு, அவன் கொடுக்கிற உடம்பா இருக்கட்டும், அவன் சொல்ற கட்டளையா இருக்கட்டும், எல்லாமே பிசாசுடைய காரியங்கள். தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், நம்ம என்னைக்குமே நிதானிக்கணும். நம்ம லைஃப்ல பிசாசு எதை சொன்னாலும் அதை நம்ம செஞ்சிடக்கூடாது. எந்த விஷயமெல்லாம் செஞ்சிடக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவனுக்கு நம்ம கீழ்படியக்கூடாது. கர்த்தர் மேல மட்டும்தான் நம்ம பொசசிவா இருக்கணுமே தவிர, இந்த உலகத்தில் வேறு எதையுமே நாம் பணிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. பணிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் ஒருவரைத்தான் நாம் பணிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இந்த உலகத்தில் வேறு எதையுமே நம்ம பணிந்து கொள்ளக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவருக்கு மட்டுமே பணிந்து அவர் ஒருத்தருக்கு தான் ஆராதனை செய்யணுமே தவிர, இந்த உலகத்தில் வேற எதையுமே பணிந்து வேற எதையுமே நம்ம ஆராதனை பண்ணக்கூடாது. ஆமென். வேற எதையும் பணிந்து கொள்ளக்கூடாது, வேற எதுக்குமே நம்ம ஆராதனை செய்யக்கூடாது. எதுவுமே நமக்கு முக்கியமானதல்ல. அப்ப இந்த விஷயத்துல இவர்கள் இந்த பொற்சிலையை வணங்குறது என்ன, ஒரு சிலைக்கு மேல அப்படி விழுந்து எழுந்திருச்சது தானே அப்படின்னு நம்ம ஈஸியா நினைச்சிடக்கூடாது. சும்மா அந்த விழுந்து எழுந்திருக்கிற விஷயத்துல இவ்வளவு தூரம் காரியங்கள் இருக்கிறது. அப்படி விழுந்து படுத்து எழுந்திருக்கிறதுக்குள்ள இவ்வளவு மேட்டர் இருக்குது. அப்ப நம்ம லைஃப்லயே சொல்றேன், நம்ம விக்கிரகத்தை போய் வணங்க மாட்டோம், ஆனால் நம்ம கையில எத்தனையோ விக்கிரகங்களை நம்ம குளிய நம்ம இல்ல வச்சுட்டு இருப்போம். நம்ம பாக்கெட்ல விக்கிரகத்தை வச்சிருப்போம், கையில விக்கிரகத்தை வச்சிருப்போம், வீட்டுல விக்கிரகத்தை வச்சிருப்போம். வீட்டுல இருக்கிற எதுவுமே நமக்கு விக்கிரகமாய் மாறிவிடாதபடி, எதையுமே நம்ம பணிந்து விடாதபடி, எதையுமே நம்முடைய மனது திரும்ப திரும்ப நினைக்காதபடி, எதன் மேலேயும் நம்முடைய கவனம் கொசுசாகாதபடிக்கு, எதன் மேலேயும் நம்முடைய இருதயம் இழுக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையோடு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு முன்னால நிக்க முடியும். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தருக்கு முன்னால் நிக்க முடியும். அங்க விழுந்துட்டோம்னா, வேற எங்கேயாவது போய் பணிஞ்சிட்டோம்னா இங்க நிக்க முடியாது, கர்த்தருக்கு முன்னால் நிக்க முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இப்போ இவங்களுக்கு இந்த மூன்று பேரும் பணியில பணிந்து கொள்ளவில்லை என்கிற காரியம் உடனே ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட உடனே நேபுகாத்நேச்சார் உடனே அதன் மேல் ரொம்ப கோபப்படுகிறான். 13 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நேர்த்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களேயாகில்
அந்நேரமே
எரிகிற அக்கினை சூளையின் நடுவிலே
போடப்படுவீர்கள்.
உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான்.
அவருடைய காரியபாரம் எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு எதிர்த்திருக்கிறா பாருங்க. உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் அப்படின்னு கேட்கிறான். அவ்வளவு ஆணவம். அதுக்கு அவன் பின்னாடி லைஃப்ல சந்திக்கலாம். சரி, இப்ப நம்ம சப்ஜெக்ட் மட்டும் போவோம், அடுத்து பாருங்க. இப்ப படிப்போம் 16.
சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும்
ராஜாவாகிய
உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை.
நீர் நிறுத்தின பொற்சிலையை
பணிந்து கொள்வதில்லை என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள்.
இது சொன்னது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அருமையா இருக்குது. 16 வசனத்தின் கடைசி பகுதி, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைன்றாங்க. இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சேலஞ்சிங் வேர்டு. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி சொல்றாங்க, இந்த காரியத்தில் உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. 17 வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறேன், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஒரு ராஜாவை எதிர்த்து நிற்கிறார்கள். ராஜாவை எதிர்த்திருக்கிறார். இதுல தேவ பிள்ளைகள் தெளிவார்களும், வேதத்திலே மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாக்களுக்கு மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும். ஆனால் உலகத்திலே எந்த ராஜ்யமானாலும் எந்த ராஜ சட்டமானாலும் சரி, கீழ்ப்படுகிற விஷயத்தில் ஒரு லிமிட் இருக்குது. இதற்காக எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ரோம அரசாங்கத்திற்கு முற்றிலும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய வரி சட்டங்களுக்கு அவர் எதிர்த்து நிக்கல. அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் அன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் குழு இருந்தது. பரபாஸ் போன்றவர் எல்லாரும் அப்படிப்பட்டவங்க தான், ரோம அரசாங்கத்திற்கு எதிர்த்து நின்றவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ரோம் அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிக்கல. அவர்களுடைய வரிகளுக்கு எல்லாம் அவர் செலுத்தினார். அவங்க போட்ட வரியெல்லாம் செலுத்தினார், கீழ்ப்படிச்சிருந்தார். அதே நேரத்தில் இந்த வேத பாரகர் பரிசேயர்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாய் வந்த விஷயத்தில் எதுக்குமே அவர் உடன்படல. அப்போஸ்தல நடவடிக்கைகளில் ஒரு நல்ல வசனம் இருக்குது. 4:18-19 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:18-19.
அவர்களை அழைத்து
இயேசுவின் நாமத்தை குறித்து
எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும்
அவர்களுக்கு
பிரதியுத்தரமாக
தேவனுக்கு
செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள்
நாங்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாய் சரியா இருக்குமா நீங்களே நிதானிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, அரசாங்கம் அதற்கு விரோதமாய் ஒன்று சொல்லுகிறதுனா அரசாங்கத்தின் சட்டத்தை நாம் தூக்கி எறிவதில் எந்த தப்பும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய சட்டத்திட்டம் எல்லாம் இதுதான், நம்முடைய லா புக் இதுதான், நாம் கீழ்ப்படிய வேண்டியது இந்த ஒரு புத்தகத்துக்கு தான். இந்த புத்தகத்திற்கு உட்பட்டு அரசாங்கத்தின் அத்தனை கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த புத்தகத்திற்கு அப்பாற்பட்டு எதுக்குமே கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம். இந்த வேத புத்தகத்திற்கு அப்பாற்பட்டு எந்த சட்டத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இதுக்கு உட்பட்டு நம்ம எல்லாத்துக்கும் கீழ்ப்படியும், இதுக்கு அப்பாற்பட்டு யார் சொன்னாலும் எதுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சூழ்நிலையிலே இவர்கள் தேவனுடைய வார்த்தை இவர்களுக்கு விக்கிரகாரணை செய்யக்கூடாது என்று இருக்கிறது, யாதொன்றையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்று இருக்குது. ஆனால் இப்பொழுது ராஜா இதை சொல்றாங்க, அதனால தைரியமா சொல்றாங்க, உமக்கு நாங்கள் இதை குறித்து உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுன்றான். சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நான் பதில சொல்ல முடியாது, நீ சொல்றதெல்லாம் செய்யணும்ன்றது கட்டாயம் கிடையாது, செய்ய முடியாது சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, அந்த தேவன் எந்த என் கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யாருன்னு கேட்கிற, எங்கள் தேவன் இதை எரிகிற அக்னி ஜுவாலைக்கும் அக்னி சூளைக்கும் உடைய கைக்கும் எங்களை தப்பு வைப்பார், ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் கூட நாங்கள் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வது இல்லை என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ஒருவேளை இதனால் அவங்க அவிசுவாசப்பட்டாங்க நினைச்சிடாதீங்க, அப்படி அல்ல, அவர் அவிசுவாசம் இல்லை. ஒருவேளை தப்புவியாமல் போனாமல் அப்படின்னா அது அவிசுவாசத்தின் வார்த்தை கிடையாது, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், இது அவங்களுடைய விசுவாசம். எங்கள் தேவன் உம்முடைய கைக்கும் இந்த அக்னி ஜுவலைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவர், இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இவங்க சொல்றது ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் பணிந்து கொள்வதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்ன நடந்தாலும் சரி எங்க கமிட்மெண்ட் என்ன, இந்த சிலையை நாங்கள் பணிய மாட்டோம். அவர் தப்பு வைப்பார் எங்களுக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் என் தெய்வன் இது தப்பு வைப்பார், ஆனா உனக்கு தெரியாது என் தெய்வன் இதுல இருந்து தப்பு வைப்பார், உனக்கு தெரியாது, நேபுகாத்நேச்சருக்கு அது தெரியாது. ஆகையினாலே உன் ஆங்கிள் நான் பேசுறேன், தப்பு வைக்க மாட்டான் சொல்ற, நீ சொல்றபடியே தப்பு வைக்காமல் போனாலும் கூட உன் வார்த்தையின்படியே, என் விசுவாசம் கிடையாது, என் விசுவாசம் என்ன ஆண்டவர் தப்பு வைப்பார். ஆனால் உன்னுடைய எண்ணம் என்ன, என் கைக்கு தப்பு வைக்க தேவன் யாருன்னு கேட்டல, உன் ஆணவத்தின்படி உன்னுடைய வார்த்தையின்படி தப்பு வைக்காம போனாலும் என்னுடைய கமிட்மெண்ட் என்ன தெரியுமா, நான் பணிந்து கொள்வது இல்லை. அப்போ நம்ம லைஃப்ல இந்த கமிட்மெண்ட் ரொம்ப கரெக்டா இருக்கணும். லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, சாதகம் பாதகம், இது எதையுமே நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவதிலே அதை குறித்து எந்த லாப நஷ்டம், எந்த சாதகம் பாதகம் எதையுமே நான் யோசிக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லும் பொழுது, சரீரத்தை மாத்திரம் கொன்று, சரீரத்தை மாத்திரம் கொன்று உங்கள் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க, உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லமை உள்ளவர்களுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு என்னன்னா, உயிரே போனாலும் உங்க கமிட்மெண்ட்டை மட்டும் விட்டுடாதீங்கன்ற, உயிரே போனாலும் உங்க கமிட்மெண்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. கமிட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். வேத வசனத்துக்கு 100% நம்ம கமிட்டடா இருக்கணும். நான் ஒரு புத்தகம் ஒன்றை வாசித்தேன். இது டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு உண்மை சம்பவம். ருமேனிய அரசாங்கம் கம்யூனிச ஒரு தேசம், அங்கே கிறிஸ்துவை அல்லது எந்த தெய்வத்தை ஆராதிப்பதே மரண தண்டனைக்குரியது. கிறிஸ்தவர்கள் இதனால ஏராளமானவர்கள் மரண தண்டனை அனுபவித்தார்கள். அதில் ஒருவர் ரிச்சர்ட் உம்பரன் என்கிற ஒரு தெய்வ மனுஷன். 16 ஆண்டுகள் அவர் ருமேனிய சிறைச்சாலையிலே கொடிய நரக வேதனையை அனுபவித்து, பின்பு அமெரிக்க தேசம் அவர் ஏராளமான டாலர் கொடுத்து அவரை வெளியில கொண்டு வந்தாங்க, தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ரிச்சர்ட் உம்பரன் அவர்களை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். ஒரு சிறந்த பரிசுத்தவான், அவர் ஒரு யூதன். அவர் நான் நேரில் பார்த்திருக்கிறேன், அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். நல்ல தெய்வ மனுஷன், அவர் எழுதின புத்தகம் அது. அவர் என்ன சொல்றார், ஒரு கட்டத்திலே ருமேனிய தேசத்திலே அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் தான் உண்டு, வெளியிலே வெளியில் தெரிஞ்சு ஆராதிக்க முடியாது. ஒரு முறை ஒரு சபை அந்தரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சபையை அந்த கம்யூனிச ராணுவம் வந்து சுற்றி வளைத்தது, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடித்து அவர்களை சூழ்ந்துகிட்டாங்க. உள்ளே 40 விசுவாசிகள் இருந்திருக்கிறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் 40 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த 40 பேரும் சிறை பிடிக்கப்பட்டார்கள். அந்த 40 பேரையும் ஒரு காட்டிற்குள் இழுத்து கொண்டு போனாங்க ராணுவ வீரர்கள். அந்த 40 பேரை காட்டுக்குள்ள கொண்டு போனாங்க. அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக, சுட்டுக் கொள்றதுக்காக 40 பேரை காட்டுக்குள் இழுத்துட்டு போயிட்டாங்க. இழுத்து கொண்டு போய் 40 பேரையும் ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வைத்து, உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ், இப்ப இந்த நெபுகாத்நேச்சர் சொல்றாருல, இப்போ உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், இப்போ நீ பணிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை விட்டுறேன், இல்லைனா விட மாட்டேன், லாஸ்ட் சான்ஸ் கொடுக்க ஒரு சான்ஸ் கொடுக்கறான். இதே போல அந்த ராணுவ வீரர்கள் சான்ஸ் கொடுக்கறாங்க. கிறிஸ்துவை நீங்கள் இப்பொழுது மறுதளித்து, இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை அப்படி நீங்க மறுதளிச்சிட்டீங்கன்னா உங்களை நான் ரிலீஸ் பண்ணிடுறோம், இல்லைன்னா உங்களுக்கு இந்த நிமிஷத்திலேயே மரண தண்டனை நிச்சயம் என்று சொல்லி கன் ரெடி பண்ணிட்டாங்க. 40 பேரை கட்டி போட்டு முதலாளை கேட்கிறான், நீ என்ன சொல்ற? அவன் சொல்றான், இல்ல, இயேசு கிறிஸ்து தெய்வம், என்னால மறுதளிக்க முடியாது. ஃபயர் நான் ஷூட் பண்ணியாச்சு. 39 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னால ஒருத்தர் முதலாளு சுட்டு கொல்லப்பட்டுட்டார். அடுத்த நபர், நீ என்ன சொல்ற? இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், ஷூட்டு நான் ஷூட். அடுத்து நீ என்ன சொல்ற? இயேசுதான் தெய்வம், நான் மறுதளிக்க முடியாது, ஷூட். லைனை ஷூட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒவ்வொருவரும் சுடப்படுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, இயேசுதான் தெய்வம், மறுதளிக்க முடியாது. நடந்த சம்பவம் இது. ஷூட் பண்ணிட்டே வராங்க. 39 பேர் சுடப்பட்டாச்சு. கண்ணு முன்னாலே ஒவ்வொருத்தரா பார்த்திருக்கிறாங்க. கண்ணு முன்னாலே ஒருத்தர் செத்துட்டே வராங்க. 40வது ஆள் அவனை கேட்கிறாங்க, நீ என்ன சொல்ற? அவன் பார்க்கறான், நமக்கு முன்னால நம்ம கூட இருந்த எல்லாரும் செத்துட்டாங்க, நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம், நம்மளாவது உயிர் படைச்சிடலாமே நினைச்சிட்டு இவன் யோசிக்கிறான். சொல்லு சீக்கிரம், ரெடி ஆயிட்டாங்க. உடனே அவன் சொல்றான், நான் இயேசு தெய்வம் இல்லை என்று நான் அவரை மறுதளிக்கிறேன் அப்படின்னா. சொன்ன உடனே இந்த ஒரு கமாண்டர் இங்க ரிலீஸ் அவனுக்கு வந்து கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறான். ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராணுவ வீரர்கள் சுட்டுட்டே வராங்க. இயேசு தெய்வம் இல்லை, நான் மறுதளிக்கிறேன் அப்படின்னா. சொன்ன உடனே அவனை அவிழ்த்து விடுபடிக்கு சொல்வாங்க நினைச்சிருக்கிறான். அப்படி சொல்ல நினைக்கும் போது திடீரென்று அந்த கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ராணுவ அதிகாரி திடீரென்று வானத்தை அப்படியே அண்ணாந்து பார்த்தான். அண்ணாந்து பார்த்துட்டு திடீர்னு சொன்னான், இல்லை, இயேசுதான் தெய்வம்னா. அந்த ராணுவ தளபதி அவன் தான் ஃபயரிங் ஆர்டர் கொடுத்துருக்கிறான். ஒவ்வொருவரும் சுடுவதற்கு அவன் தான் கட்டளை கொடுத்துட்டு இருக்கிறான். கடைசியில் 39 பேர் செத்தாச்சு. கடைசி ஒருவன் இருக்கிறான், அவன் சுடப்பட வேண்டிய நேரம். அவன் மறுதளிக்கிறான், இயேசு தெய்வம் இல்லைங்கிறான், மறுதளிச்சுட்டான். சொன்ன உடனே இவன் பார்த்து கொண்டே இருக்கிறவன் திடீர்னு சொல்றான், இல்லை இயேசுதான் தெய்வம் இந்த கம்யூனிஸ்ட் ராணுவ அதிகாரி. எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்ன இவன் திடீர்னு இவன் இப்படி அடிச்சுட்டான், அவன் இல்லைங்கிறான், கடைசியில் இவன் இயேசு தெய்வங்கிறானே, என்ன நடந்துச்சு? இவன் சொல்றான், இவன் நீங்க ஒவ்வொருத்தரையும் சுட்டுக் கொண்டே இருக்கும் பொழுது நான் கவனிச்சுட்டே இருந்தேன், இந்த கடைசி ஆளுக்கு முன்னால் நீங்க வந்து நிற்கும் பொழுது திடீரென்று எனக்கு வானத்தில் ஒரு காட்சி எனக்கு ஒன்று காட்டப்பட்டது. மேலே இருந்து 40 தேவதூதர்கள், பிரகாசமான தேவதூதர்கள், தங்கள் கைகளிலே கிரீடங்களை, பிரகாசமான கிரீடங்களை எடுத்துக்கொண்டு வானத்தில் அப்படியே பறந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். சுடப்பட்ட உடனே இவர்களுக்குள்ளிருந்து வேறொரு மனிதன் புறப்பட்டு மேலே போகிறதை நான் பார்த்தேன். அவர்களுக்கு அந்த கிரீடங்களை அவர்கள் சூட்டுகிறார்கள் வெற்றி பெற்றதுனால. ஆனால் இந்த கடைசி மனுஷன் இயேசு இல்லை தெய்வம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த கடைசி தூதன், 40வது தூதன் துக்கத்தோடு அவன் திரும்பி போகிறது எனக்கு தெரியுது, என் கண்ணில் அதை நான் பார்க்கிறேன். நான் நம்புறேன் இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம், என்னை வேண்டும் என்றால் கொள்ளுங்கள், அவர் தான் தெய்வம், இது எனக்கு எந்த விதத்திலும் எனக்கு சந்தேகம் இல்லை என்றான். அடுத்த அதிகாரிகள் பிடிச்சாங்க, இவனை முதல்ல சுட்டுக் கொள்ளுங்க, இவனை ஃபயர் பண்ணாங்க. கடைசியில் அந்த கிரீடம் இவனுக்கு சூட்டப்பட்டு விட்டது. நடந்த சம்பவம், கர்த்தரை மறுதளிப்பதற்கு அல்லது வேறு காரியத்தை பிசாசு செய்வதற்கு என்ன, நம்முடைய ஜீவ கிரீடத்தை நம்மிடத்தில் பிடுங்கிறதுக்கு நாம் அதை செய்யலாம். பிசாசுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை அவனை பணிந்து கொள்ள வைக்கிறது அவனுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பரலோகத்திற்கு போக முடியாதபடி நம்மை நரகத்துக்குரியவர்களாய் மாற்ற வேண்டும், அதுக்கு தான் அவன் இவ்வளவு பிரயாசம் பண்றான். நம்ம யாரை பணிந்து கொள்கிறோமோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போவோம். கர்த்தரை பணிந்து கொண்டால் அவர் இருக்கிற பரலோகத்துக்கு போவோம், பிசாசை பணிந்து கொண்டால் அவன் இருக்கிற நரகத்துக்கு நம்ம போவோம். அதனால நம்மளை எப்படியாகிலும் தனக்கு பணிய வைக்க வேண்டும் என்கிறதுல அவன் குறியா இருப்பான். அவன் பெரிய விக்கிரகத்தை மட்டுமல்ல, ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு நபர், ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒன்ன வச்சு அதை நீ பணிந்து கொள், இதையே சேவி, இதையே நினைச்சிரு, இதிலேயே நீ இரு, கர்த்தரை நினைச்சிடாத, எப்பவுமே இதே நினைவாயிரு, எப்பவுமே இதே யோசி, எப்பவுமே இதே காரியத்தில் இருக்கு. உங்கள் மனதில் கொண்டு போய் பொசஸ் பண்ணி அதற்கு நீங்கள் அடிபணிந்து போகும்படி செய்து விடுவான். ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க என்ன பிசினஸ் பண்ணலாம், நீங்க வேலை செய்யலாம், உங்க பிசினஸ் உடைய வேலை உங்களுக்கு ஒரு பொசசிவ் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு உங்க கையில் இருக்கிற பொருள் உங்களுக்கு பொசசிவ் ஆகிடக்கூடாது. எனக்கு சேர்த்து சொல்லுகிறேன், நான் செய்கிற ஊழியம் எனக்கு பொசசிவ் ஆகிடக்கூடாது. எனக்கு ஊழியம் முக்கியம் இல்லை, என் ஆண்டவர் எனக்கு முக்கியம். புரியுது எனக்கு? நான் பிரசங்கம் பண்றது எனக்கு முக்கியம் இல்ல, என் கர்த்தர் எனக்கு முக்கியம். மற்றவர்களுக்கு போதிக்கிறது முக்கியம் அல்ல, அவர் வழியில நடக்கிறது எனக்கு முக்கியம். புரியுது உங்களுக்கு? அதுதான் முக்கியம். மற்றவங்களுக்கு போதிக்கிறது வேற, அது செகண்டரி. பிரதானம் என்ன? அவர் வழியில நடக்கிறதா முக்கியம். எனக்கே இது நிலைமைதான். உங்க பிசினஸ் உங்களுக்கு தெய்வமாயிடக்கூடாது, அதை நீங்க பணிஞ்சிடக்கூடாது. பணத்தை பணிஞ்சிடக்கூடாது, படிப்பை பணிஞ்சிடக்கூடாது, பொருளை பணிஞ்சிடக்கூடாது, ஒரு மனுஷனை பணிஞ்சிடக்கூடாது, எதுவுமே பொசசிவ் ஆயிடக்கூடாது. எங்கேயாவது உங்களை கொண்டு போய் பொசஸ் பண்ணி அவன் பொசஸ் பண்ணிடுவான். புரியுதா உங்களுக்கு? உங்களை எங்கேயா தப்பான இடத்துல கொண்டு போய் ப்ரொசஸ் பண்ணி அவன் கூட ப்ரொசஸ் பண்ணிடுவான். இதுதான் அவனுடைய தந்திரம். அதனால சும்மா இவங்க சும்மா அப்படி விழுந்து எழுந்திருக்கிறது நினைக்கிறோம். இதுல அவ்வளவு விஷயம் இருக்குது. அவன் விழுந்து எழுந்திருக்கிறது சொல்றதுல விஷயத்துல அவ்வளவு மேட்டர் இருக்குது. அவங்களுடைய ஜீவ கிரீடத்தை பிடுங்குவதற்குரிய ஒரு காரியம் அது. அந்த விழுந்து எழுந்திருக்கிறது, ஜஸ்ட் அப்படி விழுந்து எழுந்திருக்கிறது அவ்வளவு பயங்கரமான விஷயம் அது. அதனாலதான் அவங்க அவ்வளவு தூரம் அதுல கவனமா இருந்தாங்க. பணியது கிடையாது, நாங்க எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்க பரலோகத்துக்கு போனோம். இந்த உலகத்தில் நரகத்தின் மகனாய் வாழ்வதை பார்க்கிறோம், செத்து பரலோகம் போறது நல்லதுன்னு நினைச்சாங்க. ஆமீன். நரகத்தின் மகனாய் இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்கிறோம், செத்து பரலோகம் போறது நல்லது. புரியுதா நான் சொல்றது? நரகத்துக்குரிய நபராய் இந்த உலகத்திலே 100 வருஷம் வாழ்றதை விட சின்ன வயசுல செத்து பரலோகத்துக்கு போறது நல்லது. அதான் முக்கியம், பரலோகம் போதான் முக்கியம். அப்ப இந்த இடத்துல அதனாலதான் அவங்க அவ்வளவு ஃபேமா இருந்தாங்க, முடியவே முடியாது. பார்த்தாம் உடனே கடைசி சொல்லி முடிக்கிறேன். அதன் பிறகு ராஜா கட்டளை கொடுக்கிறான், வாசிக்கலாம் 20வது வசனத்துல வாசிக்கலாம்.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரியர் அக்னிச் சுளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும்
நிசார்கள் பேண்டுகளோடும்
பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னிச் சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது.
இங்க போட்டிருந்த டிரெஸ்ஸோட சேர்த்து அவங்கள கட்டுறாங்க, அப்படியே சால்வ போட்டிருந்தாங்க, பாறை வச்சிருந்தாங்க, எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் சேர்த்து கட்டி தன் ராணுவ வீரர்களில இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஆட்களை சிலர் கூப்பிட்டு இவங்களை கட்டி தூக்கிட்டு போய் இவ்வளவு போடுங்க, நாங்க அப்படியே கட்டி கொண்டு போய் போடுறாங்க. 7 மடங்கு அந்த சூளைய அதிகமாக்குனாங்க, அவ்வளவு பவர்ஃபுல்லா அதை எரிய வச்சாங்க. எரிய வச்சு தூக்கி கொண்டு போனாங்க, கொண்டு போகப்பட்ட பலசாலிகள் எல்லாம் பஸ்வம் ஆயிட்டாங்க. கிட்ட போன அந்த ஃபயர்ல கிட்ட போன உடனே கொண்டு போனவங்களை முதல்ல எரிஞ்சு நாசமா சாம்பலா போறாங்க. இவங்களை தூக்கி உள்ள போட்டாச்சு. உள்ள போட்ட உடனே நடந்தது என்ன, கட்டப்பட்டிருந்த கட்டு மட்டும் அந்த நெருப்புல அறுந்து போச்சு, வேற ஒண்ணும் நடக்கல. உள்ள போனோடனே கட்டப்பட்டவங்க கீழே விழுந்தா உள்ளுதான கீழே கிடக்கணும், பொத்தனைகளும் கீழே விழுந்து கிடக்கணும். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்களா, வாசிக்கலாம் 23.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள்.
விழுந்தாங்க, போய் பொத்துன விழுந்தாங்க.
அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன்
இதோ
4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன்.
4 பேர் விடுதலையாய் அக்னியிலே உலாவுகிறதை காண்கிறேன்.
அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான்.
4th man, 4வது மனுஷன் தூக்கி கொண்டு போய் போட்ட உடனே இவங்களுக்கு எந்த சேதம் வரல. இவங்களை கட்டி போட்டு கட்டு மட்டும்தான் நெருப்புல அறுந்து போச்சு. இவங்களுக்கு அந்த நெருப்பு ரிலீஸ் தான் பண்ணிச்சு தவிர இவங்களுக்கு ஒண்ணுமே சேதம் பண்ணல. போட்டதான் தெரிஞ்சது. உள்ள பார்த்தா இவங்க ஜாலியை நடந்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கிறான் நேபுகாத்நேச்சர், மேல இருந்து பார்த்துட்டே இருக்கிறான். இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. நான் சொன்னது ராணுவ வீரனுக்கு காட்டப்பட்டது போல இவனுக்கு ஒரு அதிர்ச்சி. 3 பேர் தானே போட்டோம், ஆனால் 4 பேர்ல நடக்கிறாங்க. அந்த 4வதால் யார் உத்து பார்க்கிறான், இவர் மனுஷன் மாதிரியே இல்லை, தேவ புத்திரராய் காணப்பட்டார். அந்த 4வது ஆள் யார், தேவ புத்திரன், தேவகுமாரன், தேவ புத்திரனுடைய சாயல். புத்திரன்னா யாரு, குமாரன், தேவகுமாரனுடைய சாயல் அந்த 4வது நபரிடத்தில் இருந்தது. அந்த 4வது ஆள் வேற யாரும் அல்ல, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட சேர்ந்து நடந்தார். அந்த அக்கினி ஜுவாலையிலே தூக்கி வீசப்பட்ட உடனே அவர்கள் கட்டுகள் எல்லாம் நெருப்பில் அழிஞ்சது. இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட சேர்ந்து நடந்தார். அதுல கூலா அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. உடனே நேபுகாத்நேச்சார் அந்த 3 பேரையும் அவன் கூப்பிடலாம் பாருங்க, 26வது வசனத்தை வாசிப்போம், முடிச்சிருவோம்.
அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே,
நல்ல பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே,
நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான்.
இந்த 3 பேரை மட்டும் வெளியே வாங்கள்னு கூப்பிட்டான்.
அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள்.
இந்த மூணு நாலு பேரை பார்த்தான், ஆனா மூணு பேரை மட்டும் கூப்பிட்டான். அவரையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கலாம் இல்ல, நாலாவதால் கண்ணுக்கு தெரிஞ்சார் இல்ல, ஐயா தேவ புத்திரர் மாதிரி இருக்கிறீர், நீரும் ஆறும் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம் இல்ல, அவரை கூப்பிடல. இவ்வளவு காரியத்தை பாக்குறான், பார்த்துட்டு இந்த மூணு பேரை மட்டும் பேரை சொல்லி வெளியே வாங்கன்றான். நாலாவதால் கண்ணுக்கு தெரியுது, நீங்களும் வெளியில வாங்க, உங்களையும் நான் பார்க்கணும், உங்களை பார்த்த தேவ புத்திரரா இருக்கிறீரே. அந்த நாலாவது ஆள் அவன் கூப்பிடாமலேயே விட்டுட்டான். அந்த நாலாவது ஆளையும் சேர்த்து கூப்பிட்டுருந்தான்னா அவன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆமென். இந்த மூணு பேரை மட்டும் கூப்பிட்டானே தவிர அந்த நாலாவது ஆளை கூப்பிடாம விட்டுட்டான். அந்த நாலாவது ஆளை தான் நீங்க எல்லாரும் கூப்பிட்டுருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நாலாவதால நீங்களும் நானும் கூப்பிட்டு வச்சிருக்க, நம்முடைய வாழ்க்கையில கூப்பிட்டுருக்கிறோம். அவர் தான் நம்ம எரிகிற அக்கினி ஜுவாலைக்கு தப்பு வைக்கிறவர், அவர் தான் எல்லா சோதனைகளுக்கும் தப்பு வைக்கிறவர், அவர் தான் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் தப்பு வைக்கிறவர், அவர் தான் எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களுக்கு நம்மை தப்பு வைக்கிறவர். அவரை தான் நீங்களும் நானும் கூப்பிட்டுருக்கிறோம். கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நிறைவாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாலாவது ஆள் அமாண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த நாலாவது ஆளை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோங்க. இந்த நாலாவது ஆள் மட்டும் என்னைக்கு விட்டுடாதீங்க. இந்த நாலாவது ஆள் எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும். இந்த நாலாவது ஆள் கூடவே நடக்க பழகி கொள்ளுங்க. அவர் தான் கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு பரலோகத்தில் கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. இப்ப தெரியுது அந்த நாலாவது ஆள் யாருன்னு. இவர் தான் அந்த நாலாவது ஆள். அந்த நாலாவது ஆள் கூடவே நம்ம நடக்கணும், அந்த நாலாவது ஆள் கூடவே வாழணும், அந்த நாலாவது ஆள் கூடவே இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும். ஜெபிக்கலாம். சூத்திரம் கர்த்தர் இந்த மாலை நேரத்திலும் அவருக்காக நாம் வாழ வேண்டும், ஒரு பிரதிஷ்டையோடு வாழ வேண்டும் என்பதிலே கர்த்தர் கவனமா இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எம்மை எப்படியாகிலும் நமக்குரிய ஜீவ கிரீடத்தை நம்மிடத்திலிருந்து பறித்துவிட வேண்டும் என்று பிசாசானவன் எப்பொழுது முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். நமக்குரிய ஜீவ கிரீடத்தை எப்படியாகிலும் நம்மிடத்திலிருந்து தட்டி பறித்துவிட வேண்டும் என்கிறதில் அவன் தன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்றது சிலது நல்லா இருக்கும், சிலது பிரியமா இருக்கும், சிலது ஈஸியா கூட இருக்கும். ஆனா அவன் சொல்ற எதையுமே செஞ்சிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு தடவை அப்படி விழுந்து எழுந்திருக்கிறது தானே? இல்ல, விழுந்தீங்கன்னா எழுந்திருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை விழுந்து எழுந்திருக்க சொல்லுவான், ஆனா விழுந்தா எழுந்திருக்கவே முடியாது. அவன் காலில் விழுந்துட்டா அப்புறம் எழுந்திருக்க விட மாட்டான். ஒருபோதும் அவனை பணிந்து கொள்ளாதீர்கள். அவன் சொல்லுகிற எதையுமே ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்க வாழ்க்கையில எதுவுமே உங்களை பொசஸ் பண்ணக்கூடாது. இந்த உலகத்திலே நாம் விக்கிரகமாகிய ஒரு சிலையை பணிந்து கொள்வதில்லை, ஆனால் பொருள் ஆசை என்பது விக்கிரகம் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு பொருளையும் நமக்கு விக்கிரகமாக்கி கொள்ளக்கூடாது. எதையுமே நீங்க நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனுஷரை நமக்கு விக்கிரகமாக்க கூடாது. எந்த ஒரு பொருளை நமக்கு விக்கிரகமாக்க கூடாது. பணம் நமக்கு விக்கிரகமாக கூடாது. நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, ஏன் நம்ம செய்யற ஊழியம், அது கூட நமக்கு விக்கிரகமாக கூடாது. நமக்கு எல்லாமே கர்த்தர் தான். அவர் தான், அவருக்கு அடுத்துதான் எல்லாமே. அவருக்கு ஊழியம் செய்யறது கூட அவருக்கு அடுத்தது தான். அவர் தான் முக்கியம். அவருக்கு ஊழியம் செய்யறது கூட நமக்கு விக்கிரகமா மாறிடும், அது கூட நமக்கு முக்கியம் கிடையாது. கர்த்தர் தான் முக்கியம். அவர் வழிகளில் நடப்பதுதான் முக்கியம். அவருக்கு ஊழியம் செய்வது கூட அடுத்ததுதான். அவருடைய வழிகளில் நடப்பதுதான் ரொம்ப முக்கியம். அவரையே நம்ம மைண்ட்ல எப்பவுமே நிறைத்து கொள்ள வேண்டும். அவரிடத்திலேயே நம்ம பொசசிவா இருக்கணும். அவர்கிட்டதான் நம்ம பொசசிவா இருக்கணும். வேற யாருகிட்டையும் நம்ம பொசசிவ் ஆயிடக்கூடாது. நம்ம வேற எதுலையாகிற பொசஸ் ஆயிட்டோம்னா பிசாசு வந்து நம்மளை பொசஸ் பண்ணிடுவான். நம்ம வேற எதாகி நம்ம பிடித்துக் கொண்டிருப்போமானால் அவன் வந்து நம்மை பிடித்துக் கொள்வான். ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்னேகோ என்கிற இந்த மூன்று பேரும் இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க, ஜெயிச்சாங்க. ராஜாவாகி உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய வார்த்தையின்படி நாங்கள் தப்புவிக்க மாட்டோம் என்று நீ சொல்ற, அப்படி ஆனாலும் கூட நாங்கள் அதை பணிந்து கொள்வது இல்லை. இது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள், ஒருபோது நான் உன்னை நீ வைத்திருக்கிற எதையுமே நான் பணிந்து கொள்ள மாட்டேன். ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு அவங்களுக்குள்ள இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதிலே அவர்கள் கடைசி வரைக்கும் நின்னாங்க. கர்த்தர் அவர்களை கனப்படுத்தினார். இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் அவரை மட்டும் பணிந்து கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம், 3 அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்றது தெரியுமா? இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர்களை தன் ராஜ்யத்தில் உயர்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவ கட்டளை. கர்த்தருக்கு நம்ம பணிந்தோமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவரை மட்டும் நம்ம பணிந்து கொண்டே இருந்தால் அவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் அப்படித்தான் போய் முடிகிறது. அதன் பிறகு அந்த 3 பேரும் உயர்த்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தரை மட்டும் பணிந்து கொள்ளுங்கள். நம்ம கூட நம்ம எந்த சோதனையிலே போனாலும் அந்த இடத்துல ஒரு 4வது ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்ம கூட இருப்பார். அவர் நம்மை காப்பாற்றுவார். அவர் நம்மை தப்புவிப்பார். அவர் எரிகின அக்னி சூளைக்கு நம்மை தப்புவிப்பார். அவர் நம்மோடு கூட உலாவுவார். அவரோடு நீங்க உலாவுனீங்கன்னா அக்னி ஜுவாலை கூட உங்களை ஒன்றுமே செய்யாது. அல்லேலூயா. அந்த 4வது நபரோடு உலாவ பழகி கொள்ளுங்கள். அந்த 4வது நபரோடு சேர்ந்து உலாவுவதற்கு பழகி கொள்ளுங்கள். அவரோடு நீங்க உலாவ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த அக்னி ஜுவாலையும் கூட ஒண்ணுமே சேதப்படுத்த முடியாது. எதுவுமே கூட சேதப்படுத்தாது. இந்த உலகத்துல எதுவுமே கூட சேதப்படுத்த முடியாது. அந்த 4வது நபரோடு உலாவ பழகி கொள்ளுங்கள். அவரோடு சேர்ந்து நடக்க பழகி கொள்ளுங்கள். இவங்க 3 பேரும் அவரோடு சேர்ந்து அக்னி ஜுவாலையில நடந்தாங்க. அதனாலதான் நடக்க முடிஞ்சது. அந்த 4வது ஆள் இல்லைன்னா அவங்க எரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த 4வது ஆள் தான் வந்து அவரை காப்பாத்தினார். அவர் தான் தேவ புத்திரன், அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் சொல்லுகிறேன், அவரோடு இந்த உலகத்தில் சேர்ந்து நடக்க பழகுங்க. அவரோடு சேர்ந்து நடங்க, அவரோடு சேர்ந்து வாழுங்க. அவரோடு நீங்க சேர்ந்து இருக்கும் பொழுது எந்த அக்னி ஜுவாலையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். அந்த 4வது மனுஷனை மட்டும் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, எங்களை தப்புவிக்கும்படி 4வது நபராக எங்கள் இயேசு ராஜா எப்பொழுதும் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க. நாங்கள் உங்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும். உங்களையே எங்கள் இருதயத்தை நிறைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்காகவே வாழ வேண்டும். உம்மையே நாங்கள் பணிந்து உமக்கே நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். உம்மையே எங்கள் வாழ்க்கையில் பிரதானப்படுத்தணும். உங்களை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரையும் எதையும் எந்த காரியத்தையும் நாங்கள் பணிந்து கொள்ளக்கூடாதாப்பா. எங்களை காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.